சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 4.
இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நவாசகம் கடந்த தேவர் எழுதிய உண்மை விளக்கம். உண்மை விளக்கத்தின் நூலுக்குள்ளே ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய உரையோடு இந்த நூலுக்குள்ளே நுழைகிறோம். முதல் பாடல் காப்புச் செய்யுலாக பாடுகிறார். வெண்பாவாலே எழுதப்பட்ட அமைப்பிலே எழுதப்பட்ட நூல், 84 பாடல்கள். அதிலே காப்புச் செயலை விட்டால் 53 பாடல்கள். எப்பவும் பாடல்கள் எண்ணுகிற பொழுது காப்புச் செயலை விட்டு எண்ணுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆகவே 53 பாடல்கள், அதிலே நாங்கள் காப்புச் செயல் படித்து விட்டோம். நாங்கள் ஒரு தரம் படிக்கிற பொழுதும் அந்த பாடலை திருப்பி திருப்பி வாசிச்சு விட்டு போ, ஏனென்றால் அந்த கேட்க கேட்க அது மனதில் நின்றும். ஆகவே முதல்ல காப்புச் செயலை வாசிங்க.
வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்திலிர தந்தி முக தொந்தி வயிற் தைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
ஆகமங்களுக்கு முரண்பாடில்லாமல் அது சொல்லுகிற ஞான மார்க்கத்தை இந்த உண்மை நூல் விளக்கம் என்கிற நூலிலே சொல்வதற்கு மேற்குறிப்பிட்ட அடையாளங்களுடையதாகிய விநாயகரை நம்முடைய புத்தியில் மனதில் பதிப்போம் என்பது முதல் பாட்டுக்கான பொதுவான விளக்கம். விரிவான விளக்கமும் படித்து முடித்திருக்கோம். இனி இரண்டாவது பாடல். இரண்டாவது பாடல் என்பது நூலிலே முதல் பாடல். மாணவர் ஆசிரியரிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறார். வகுப்பு ஆரம்பமாகிறது. ஆசிரியர் மாணவனிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிற பாடல்.
பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
இந்த பாடலேதான் நாங்கள் இடையிலே நிற்கிறோம். போதானந்த பொருளாம் மெய்காட்டும் என்பதிலே சச்சிதானந்த வடிவம் சொல்லப்படுகிறது இறைவனுக்கு. போதம் என்பது அறிவு, அதாவது சித்து. ஆனந்தம் என்பது அதிலே வார்த்தையாகவே வருகிறது. மெய்காட்டுதல் உள்பொருள். ஆகவே சித்தாகவும் சத்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய சிவனே குரு என்று போற்றி அவரை சொல்கிறார். போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறார் என்றால், நான் கேட்கப் போகிற சுத்த வினாக்களுக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும் என்கிறார். நேற்று விட்ட இடத்துல இருந்து வாசிக்க தொடங்கும்.
அடுத்தது பதிஞானம் படிக்கலாம். பதிஞானம். முதல்வனது அருளின் உண்மையை அவ்வான்மா உளங்கொள்ளுமாறு ஆச்சாரியர் பின்வருமாறு அறிவுறுத்துவார். இத்தனை நாள் வரையில் பிறப்பு இறப்பிற்பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதி ஆவாயோ? பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய். உன்னை பாசத்தில் நின்றும் நீக்கி எடுத்து உனது வியாபக அறிவை விளக்கிய முதற்பொருள் தூய அருளே ஆகும் என்பதை உணர்வாயாக என்று உணர்த்துவார். இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படும். அந்த பதிஞானமாகிய பேருணர்வில் ஆன்ம உணர்வு அடங்கி தன் முனைப்பின்றி நிற்பின் அவ்வருளுக்கு முதலாகிய சிவம் பேரின்பப் பொருளாய் அனுபவப்படும்.
இதுல ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். ஆன்மாவுக்கு ஒரு அறிவு உண்டு. அதைத்தான் நாங்கள் பசுஞானம் என்று இதுவரை நேரமும் பேசினோம். இந்த பசுஞானத்திலே இருந்து அடுத்த படிக்கு ஞான தேசிகன் வந்து ஆன்மாவை அழைத்து செல்வான். குருவினுடைய அருள் இல்லாமல் அந்த சம்பவம் நிகழாது. அது மிக ஆணித்தரமான செய்தி. அதுதான் நம்முடைய சமய வழிபாட்டிலே குரு லிங்க சங்கமம் என்று மூன்றாக பிரித்துக் கொள்கிறார். அதிலே குரு முதலிடத்திலே இருக்கிறார். யார் குருவாக வருவார் என்றால், நாங்கள் குருவை தேடவே இல்லை. ஒரு ஆன்மா பக்குவப்பட்ட உடனே இறைவன் வேற ஏதாவது ஒரு ஆன்மாவுக்குள்ளே தன்னை பதிய செய்து குருவாக வந்து இந்த ஆன்மாவை அடுத்த நிலைக்கு தள்ளுவான். அடுத்த நிலைக்கு தள்ளுகிறது என்றால் என்ன என்றால், நீ ஒரு உயிர், உனக்குயிராகவும் ஒரு உயிர் இருக்கிறது. உயிருக்கு உயிர் என்ற சொல் நாங்கள் பிரயோகிக்கிறோம் அல்லவா, அது இந்த தத்துவங்கள்ல இருந்து வந்த சொற்பிரயோகம் தான். அதாவது உயிர் என்பது காணும் பொருள் என்று நினைக்கிறோம், உயிருக்கு உள்ளே உயிர் ஒன்று இருந்து அதை காட்டுகிறது. அந்த உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்பது முதலிலே பசுஞானம் வந்தவுடனே தான் தான் உயிர் என்று அந்த உயிர் நினைக்கும். ஆன்ம தரிசனம் கிடைத்தவுடனே ஆன்மா தான் தான் உயிர் என்று நினைக்கும். இல்லை, உனக்குள்ளே ஒரு உயிர் இருந்துதான் உனக்கு இவற்றை எல்லாம் காட்டுகிறது என்பதை ஞான தேசிகன் தன்னுடைய அருளாலே ஆன்ம பக்குவத்துக்கேற்ப அதற்கு உணர்த்துவான். அப்படி உணர்த்திய பிறகுதான் தெரியும், ஓஹோ இது எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு அறிவு இருக்கிறது, அதுதான் பசுஞானம் என்று தெரியும். அந்த பசுஞானத்தின் பயப்பட்டு போய் பதிஞானத்தின் பயப்பட்டு போய் பசு மகிழ்ந்து இருக்கும். இதுல ஒரு கேள்வி வரும், அப்போ பதிஞானம் வந்த உடனே பசுஞானம் என்ன ஆகிறது? நமக்கு ஆன்மாவுக்கென்று ஒரு ஞானம் இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ இறைவன் உள்ளிருக்கிறான் என்பது குருவாலே உணர்த்தப்பட்ட உடனே பதிஞானம் மேலெழுகிறது. அப்போ இருக்கிற ஞானம் இருந்துதானே ஆக வேண்டும், அது இல்லாமல் போக முடியாது. ஆன்மாவினுடைய பசுஞானம் என்ன ஆகும் என்றால், அது உள் போய் அமிழ்ந்து விடுமே தவிர முனைத்து நிற்காது. அதற்கு என்ன உதாரணம் என்றால், இருளாக இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு விளக்கேற்றுகிறீர்கள், அந்த நேரம் விளக்கு வெளிச்சம் தரும். பிறகு காலையிலே சூரியன் உதித்து பிரகாசம் உண்டான பிறகு அந்த வெளிச்சின் விளக்கினுடைய வெளிச்சம் இருக்கும், ஆனால் அது தேவைப்படாது. என்ன ஆயிரம் என்று கேட்டால், அந்த பெரிய வெளிச்சத்துக்குள்ளே இந்த வெளிச்சம் கரைந்து போய் அது தேவையற்ற ஒன்றாக மாறி பெரிய வெளிச்சம்தான் வெளிச்சமாக நிற்கும். அதுபோல ஆன்மாவினுடைய அந்த பசுஞானம் என்பது பதிஞானம் பெருந்திரைக்கும் வெளிச்சம். பதிஞானம் வந்த பிறகு இந்த பசுஞானம் என்பது தேவையற்று போய் அந்த பிரகாசத்துக்குள்ளே இது அடங்கி போய்விடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பிரகாசம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளும், அதைத்தான் நாங்கள் பதிஞானம் என்று சொல்கிறோம். இப்ப திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
பதிஞானம் முதல்வனது அருளின் உண்மையை அவ்வான்மா உளங்கொள்ளுமாறு ஆச்சாரியர் பின்வருமாறு அறிவுறுத்துவார். இத்தனை நாள் வரையில் பிறப்பு இறப்பிற்பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதியாவாயோ? பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய். உன்னை பாசத்தின் நின்றும் நீக்கி எடுத்து உனது வியாபக அறிவை விளக்கிய முதற்பொருள் தூய அருளே ஆகும் என்பதை உணர்வாயாக என்று உணர்த்துவார்.
மேலப்போ
இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படுவது.
இதுல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என்ன இதில் சொல்லுகிறார் என்றால், குரு வந்து சொல்லுகிறார் கப்பால்பட்ட ஒரு ஞானம் இருக்கிறது என்று அதை உணர்த்துவார். உணர்த்த பசு தனக்குள்ளே இருக்கிறதாகிய அந்த ஞானத்தை தேட தலைப்படும். தேட தலைப்படுகிற பொழுது அந்த ஞானம் அதுக்கு கைவரப்பெறும். கைவரப்பட்ட உடனே அந்த பதிஞானத்துக்குள்ளே புகுந்து தன்னை கரைத்து கொள்ளும் இந்த ஆன்ம ஞானம். இது என்னென்றால், விளக்கப்படுத்துறதுக்காக இதை படிப்படியாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படி முதல் குரு வந்து விளங்கப்படுத்துவார், சரி, பிறகு பதிஞானம் என்று அந்த உணர்வு வந்தவுடனே பசு ஞானத்தின் பசு அதை உணர்ந்து அதை கரைகிறதெல்லாம் ஒரே நேரத்திலே நிற்கிற சம்பவம். குரு வந்து விளக்கம் பண்ணின உடனே இப்ப பின்னாலே ஒரு நாலஞ்சு இடமா சொல்லுற, அதெல்லாம் டக்கென்று நிகழும். சூரிய வெளிச்சத்துக்குள்ளே விளக்கு வெளிச்சம் கரைவது போல பிற படிப்படியாக சூரிய வெளிச்சம் வந்தது, வெது வெளிச்சம் வந்தது, இப்படி படிப்படியாக நாங்கள் வார்த்தைகளுக்கு சொல்கிறோமே தவிர அனுபவம் ஏற்பட்ட உடனே உள்ளே பசுஞானம் பதிஞானமாக கரைந்து ஒன்றாக கலந்தது. அந்த நேரம் இப்ப விளக்கு சூரியன் வந்த பிறகு விளக்கு வெளிச்சம் அங்கே என்றால் இருக்கிறது, அது தேவையற்று அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே கரைந்து போய்விடுகிறது. மனதை கொள்ள தொடருங்கள்.
இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊந்தி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படுவது.
ஞானத்தை திருவருள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் திருவருள். இறைவனுடைய பதிஞானம் என்பது நமக்கு இப்போ இருக்கிற இந்த புற அறிவு அல்லது ஆன்ம அறிவு போல ஒரு அறிவு அல்ல. அது திருவருள் கலப்பு. அது மொத்த பிரகாசத்துக்குள்ளே நம்மை உள்ளே விழுங்கிவிடும்.
அதுவே பதிஞானம் எனப்படுவது. அந்த பதிஞானமாகிய பேருணர்வில் ஆன்ம உணர்வு அடங்கி தன் முனைப்பிந்து நிற்பின் அவ்வருளுக்கு முதலாகிய சிவம் பேரின்பப் பொருளாய் அனுபவப்படும்.
எப்பொழுது இது தன் முனைப்பை நீக்குகிறதோ அதற்கு பிறகு அந்த பசஞானம் என்ற பதிஞானம் என்பது ஆன்ம அனுபவமாக மாறும். பதிஞானம் ஆன்ம அனுபவமாக மாறுவதற்கான முதல் தகுதி என்னவென்றால் தன்முனைப்பு நீங்கிவிட வேண்டும். நான் அதை காணுகிறேன் என்ற நினைப்பே தவறு. நீங்கள் பக்தி நெறியிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நான் கும்பிடுகிறேன், நான் இறைவனை வழிபடுகிறேன், நான் இறைவனை தேடுகிறேன், குருவை தேடுகிறேன், இதெல்லாம் நாங்கள் பண்ணுகிற முயற்சி. இதுல என்ன ஒரு குறை இருக்கிறது என்றால், நான் இதுவரையும் சொன்ன இந்த வழிபாட்டு முறையிலே நான் என்ற ஒன்று, தேடப்படுகிற பொருள் என்ற ஒன்று, தேடுதல் ஆகிய செயல் என்ற ஒன்று, மூன்று இருக்கிறது. நான் தேடுகிறேன், பதியை தேடுகிறேன், தேடுகிறேன். அப்போ நான் என்ற ஒன்று, தேடப்படுகிற பொருள் என்று, தேடுதல் ஆகிய செயல் என்று என்ற மூன்று இருக்கிறது. எங்கே இது நீங்குகிறதோ அன்றைக்கு பதிஞானம் மொழிகள். பதிஞானத்திலே இது ஒன்றும் இல்லை. இறைவனோடு கலந்து விடுகிற சூழ்நிலை வருகிற பொழுது நான் வழிபடுகிறேன் என்ற பேச்சே இல்லை. நானே அதுவாகிற பொழுது வழிபடுதல் என்பது இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைத்த இன்பம் எல்லாம் நாங்கள் தேடிய இன்பம். அங்கே பேரின்பத்துக்கும் இந்த இன்பத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இன்பத்தை தேடுகிறோம். இங்கே சிற்றின்பத்திலே அங்கே நாமே இன்பமயமாக மாறுகிறோம். வார்த்தைகளாலே இந்த அனுபவத்தை இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் நாமே இன்பமாக மாறுகிறோம் என்பதை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், அது நீங்கள் அந்த அந்த அனுபவத்தை கேட்டது தானாக தெரியும். அவ்வளவுதான் அதற்கு சொல்லக்கூடிய பதில். எங்களுக்கு என்னவென்றால், இந்த படிப்பு இந்த பாசஞானத்திலே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு என்னவென்றால், எல்லாம் வார்த்தைகளாலே விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்று நினைக்கிறோம். உப்பு வறுக்கும், சீனி இனிக்கும், இதெல்லாம் அது ஒரு அனுபவம் தானே. அதை எப்படி வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்தோம்? அனுபவங்களை எல்லாம் வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்து எங்களுக்கு என்ன நினைப்பு என்றால், இந்த அனுபவமும் வார்த்தைக்குள்ளே அடங்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் பேரின்பத்தை பொறுத்தளவிலே எங்கே வார்த்தை இறக்கிறதோ அங்கேதான் அனுபவம் ஆரம்பமாக. சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா அனுபூதி பிறந்ததுவே. வார்த்தை சாகிற இடத்திலே அனுபவம் ஆரம்பமாகும் பேரின்பத்திலே. ஆகவே இந்த வார்த்தை ஒரு பெரிய விஷயம், அதை சொல்லிவிட்டோம். அது ஞானிகள் அப்ப சொல்லி இருக்கிறார்களே, அப்பர் மாணிக்க வாசர் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அது அவர்கள் சொல்லவில்லை. நமக்கு நம்முடைய தேடல் பாதைக்கு அடையாளங்கள் பண்ணுவதற்காக அவர்களுக்குள்ளே இருந்து பசுஞானமே சில குறிப்புகளை தந்திருக்கிறது என்று எடுக்க வேண்டும். அவர்கள் தங்கள் அனுபவத்தை வார்த்தைப்படுத்தினார்கள் என்று நினைக்கப்படாது. பசு பதியே நம்மை போன்றவர்கள் தேடி வருவார்கள் என்பதற்காக சில குறிப்புகளை அவர்கள் மூலம் தருகிறார். திருமுறைகளுக்கும் மற்ற பாடல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அது பதிவாக்கு. அந்த திருமுறைகளை போன்றவை எல்லாம் பதிவாக்கு. திருமுறையாகட்டும், எந்த ஞான மார்க்கத்திலே வரக்கூடிய செய்திகள் எல்லாம், அதாவது சைவத்திலே நாங்கள் திருமுறைகள் என்கிறோம். அவர் ஆழ்வார்கள் ஆழ்வார்களை சொல்வார்கள், இன்னொரு ஞானத்திலே இன்னொருவரை நம்பியை சொல்வார்கள். அது மற்ற ஆன்மாக்களுக்கு பாதையை அடையாளப்படுத்துவதற்காக பதியே அவர்கள் ஊடாக சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். பதிக்கேன் இந்த வேண்டாத வேலை ஏன் சொல்ல வேண்டும், அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லையே என்று கேட்டால், தேடி வருகிறவனுக்கு நீ வருகிற பாதை சரி என்று காட்ட வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அல்லவா? ஆகவே இவர்கள் மூலமாக சில வார்த்தைகள் கூட சில செய்திகளை சொல்கிறான். ஆனால் உண்மை அனுபவம் என்னவென்றால், பசு அனுபவத்திலே இருந்து பரிஞானம் பெறுகிற பொழுது அது வார்த்தையாலே சொல்ல முடியாத நிலை வந்தது. அதைத்தான் அருணகிரிநாதர் சும்மா இரு சொல் அற என்று சொல்லுகிறார். பேசாமல் இரு, வார்த்தை சாகட்டும், வார்த்தை சாகுற பொழுது அனுபவம் எழுந்துவிடும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ?
மேற்கூறிய பூவகை ஞானங்களில் பாச ஞானமும் பசு ஞானமும் நிலையில்லாத உணர்வுகளாய் கழிவன, ஆதலின் பொய் எனப்படும். இறைவனது ஞானமாகிய பதிஞானமே நிலைபற்ற உணர்வு, ஆதலின் மெய்யுணர்வு எனப்படும்.
பாசஞானம் பாருங்க, இந்த உலகியல் அறிவு என்பது ஆன்ம ஞானம் வந்தோம்னா அது இல்லாமல் போகுது. ஒன்று, தோற்றமும் மறைவும் உள்ளதாக இருந்தால் அது நிலை பெற்றது அல்ல. அதுபோல ஆன்ம ஞானம் வருகிறது, இதைவிட உயர்ந்தது வருகிறது. பதிஞானம் வந்தோடனே ஆன்மஞானமும் இல்லாமல் போகிறது. ஆகவே அதற்கும் தோற்றம் மறைவும் உள்ளது. ஆகவே அதுவும் நிலை இல்லாதது. பதிஞானம் வந்தால் வந்ததுதான். ஆகவே அதுதான் நிலையான அறிவு. அந்த அறிவை பெறுவதுதான் இந்த நாங்கள் படிக்கிற முயற்சி ஊடாக நாம் தேடுகிற விஷயம்.
அதுவே மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லது. சேமையில் உள்ள சூரியனை அதன் கண் உள்ள ஒளியே நமது கண்ணிற்கு காட்டி நிற்கும். அதுபோல அறியவாராத இறைவனை அவனது அருளொளி ஆகிய பதிஞானமே காட்ட வல்லதாகும்.
மாணிக்கவாசகர் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்றார். அவன் காட்டினாலே ஒழிய காட்ட, சூரியனை நீங்கள் பார்க்க வேண்டும். எதனாலே பார்க்கிறீர்கள்? சூரியன் தருகிற ஒளியை கொண்டுதான் பார்க்க முடியும். அதுபோல இறைவனை காண்பதற்கு இறைவனையே கருணை செய்ய வேண்டும். அந்த கருணை தான் இறைவனை உங்களுக்கு காட்டும்.
ஏனைய ஞானங்களால் அவனை அறிய ஒண்ணாது. அத்தகைய பதிஞானத்தை ஆன்ம உணர்வில் விளங்க செய்து பதியாகிய சிவத்தை காட்டுபவரே.
ஒரு எண்ணம் வருது, சொல்லிடுறேன், பிறகு வாசிங்க. வேற ஞானங்களால் அவனை காட்ட ஒண்ணாது, காண முடியாது. அப்ப என்ன தெரிகிறது? இப்ப நாங்க படிக்கிற படிப்பு வேணும் என்று தெரிகிறது. இந்த படிப்பு என்ன செய்ய வேணும் என்றால், அவனை காண வேணும் என்ற பசியை தூண்டுவதற்காகத்தான் இந்த படிப்பு. அவனை காண்பதற்கான படிப்பு அல்ல. தத்துவம் என்றால் நாங்கள் பல பேர் நினைக்கிறோம் இறைவனை கண்டு கொள்ளலாமே, அப்படி அல்ல. காண வேணும் என்ற பசியை இப்ப பாருங்க, புத்திசாலித்தனமாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். சூரியனை காண சூரியனுடைய ஒளியே வேணும் என்பது போல இறைவனை காண்க இறைவனுடைய அருளே வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த படிப்பு படிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அருள் எனக்கு வேணும் வேணும் என்று பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இடம் வருகிற பொழுது சகிக்க முடியாமல் அவன் அந்த பிச்சையை போட்டு விடுவான். போட்ட உடனே நாங்களும் பணக்காரராய்.
என்ன
நடக்கிறது என்றால், பெரும்பாலும் சித்தாந்தம் படித்தவர்கள் எல்லாரும் எனக்கு இது விளங்கிவிட்டது, எனக்கு அது விளங்கிவிட்டது, நான் இறைவனை பதி என்றால் என்ன என்று சொல்வேன், பாசம் என்றால் என்ன என்று சொல்வேன், சுஞான சித்தியார்ல என்ன இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது. ஒரு பிரயோசனமும் கிடையாது. இது எனக்கான விளக்கமே தவிர மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான விளக்கம் அல்ல. முதல் நான் அந்த ஒளியை பெற்றுவிட்டால் பிறகு தானாக என்னூடாக செய்தி சொல்லப்பட வேண்டியிருந்தால் இறைவன் சொல்ல வைப்பான். இதையே நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இது புத்தியினுடைய அதி உச்ச கூர்மையிலே வருகிற பாடம். தத்துவம் என்பது நான் சொன்னேனே, இப்ப பாசஞானம் எல்லாரும் அது அதுக்கு தகுதிப்பாடு உண்டு. ஒருத்தன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான், ஒருத்தன் பிஏ படிக்கிறான், ஒருத்தன் எம்ஏ படிக்கிறான், பிஹெச்டி படிக்கிறான், இன்னும் படித்துக்கொண்டே போகிறான். அதற்கே தகுதிப்பாடுகள் உண்டு. ஆனால் அது வெறும் பொய்யறிவு படிக்கும். இந்த பதிஞானம் பெறுவது என்பதற்கான தகுதிப்பாடு என்பது மிகப்பெரியது. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வாசிங்க, நான் நினைச்சதை ஏதோ விட்டுட்டேன்.
சரி. ஏனைய ஞானங்களால் அவனை அறிய ஒண்ணாது. அத்தகைய பதிஞானத்தை ஆன்ம உணர்வில் விளங்க செய்து பதியாகிய சிவத்தை காட்டுபவரே ஞானகுரு ஆவார்.
ஞானகுருவினுடைய வேலை அந்த ஒளியை நம்முடைய ஆத்மாவிலே பதிவிப்பார். ஞானகுரு என்றால் ஆறு என்று கேட்டால் சிவனே தான். அவன் எனக்காக ஒரு சிறு வடிவம் கொண்டு வந்து என்னை தூண்டுகிறான். எனக்காக வந்த ஒரு வடிவம், அவ்வளவுதான். ஆனா அதனாலதான் இவர் பாருங்க, மணிகண்ட தேவரை சொல்லுகிற பொழுது குருவே என்று கடவுளிய சிவனே என்று தான் பாடுகிறான் முதல் பாட்டு. ஆகவே சிவன் வந்து அவருக்கு தூண்டுதல் செய்தான்.
ஞான நெறியில் நிகழும் இவ் அனுபவ படிமுறைகளை எல்லாம் இந்நூலாசிரியர் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய் கண்டாய் என்ற அடிகளில் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்துள்ளமை காணலாம்.
அது உங்களுக்கு புரியும். இந்த பாட்டுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. பொய்காட்டி என்கிற பொழுது முதலிலே நாங்கள் பாசஞானத்தை ஒரு பெரிய நாங்கள்லாம் கட்டிக்காரர்கள், பிஹெச்டி முடிச்சோம், அது முடிச்சோம், இது முடிச்சோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அப்பாலே ஒரு பசுஞானம் இருக்கிறது தெரிஞ்சோடனே இவ்வளவும் பொய்யாக போய்விடும். ஆகவே பொய்யை காட்டி பொய்யை அகற்றி பிறகு பதிஞானத்தை தருகிறார். பதிஞானத்துக்கு பெயர் தான் இந்த போதானந்த பொருள், முதல் பொருளாம் மெய். அது உள்பொருளாகவும் அறிவு பொருளாகவும் ஆனந்த பொருளாகவும் இருக்கிறது, அதை காட்டி என்று இந்த வார்த்தைகளுக்குள்ளே இவ்வளவு நேரமும் நாங்கள் படித்த செய்திகள் அடங்கி இருக்கிறது என்கிறார் உரையாசி.
மெய்யுணர்வை முற்ற பெற்ற மெய்கண்ட தேவராகிய முதற்குறவர் தம்மை அடைந்த பக்குவ மாணாக்கருக்கு மேற்கூறிய படிமுறையிலே ஞானத்தை உணர்த்தி ஆட்கொண்டார் என்பதை அவர்தம் மாணக்கராகிய மனவாசகம் கடந்தாரின் இவ்வாக்கினால் நாம் நன்கு அறியலாம்.
இது இந்த உரையாசிரியருடைய கருத்து. இறைவன் இவர் மனவாசகம் கடந்த தேவரை எப்படி ஆட்கொண்டு இந்த செய்திகளை அவருக்கு உணர்த்துகிறார். உண்மையிலே இந்த அவ்வளத்தையும் திருப்பி ஒருதரம் வாசிங்க.
மெய்யுணர்வை முற்ற பெற்ற மெய்கண்ட தேவராகிய முதற்குறவர் தம்மை அடைந்த பக்குவ மாணாக்கருக்கு மேற்கூறிய படிமுறையிலே ஞானத்தை உணர்த்தி ஆட்கொண்டார் என்பதை அவர்தம் மாணாக்கராகிய மனவாசகம் கடந்தாரின் இவ்வாக்கினால் நாம் நன்கு அறியலாம்.
என்னவென்றால் இந்த இவர்களை சந்தானாச்சாரியர்கள் என்று சொல்கிற வழக்கம். சமயாச்சாரியார்கள் தான் நால்வர் பெருமக்கள். சந்தானாச்சாரியார்கள் தான் நாங்கள் சொல்லுகிற மெய்கண்ட தேவர், அருணதி சிவாச்சாரியார், உமாவதி சிவாச்சாரியார் போன்றவர்களை சந்தானாச்சாரியர். இந்த சந்தான ஆச்சாரியார்களை ரெண்டு பகுதிகளாக பிரித்து அகச்சந்தனாச்சாரியர்கள், புறச்சந்தானாச்சாரியார்கள் என்று. புறச்சந்தானாச்சாரியர்கள் தான் இந்த மெய்கண்ட தேவர் போன்றவர்கள். இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது என்றால் அகச்சந்தானாச்சாரியர்கள் இவருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் நாலு பேர் இருக்கிறார்கள். எனக்கு அந்த பெயர்கள் உடனே வரவில்லை. சனானந்த முனிவர் அந்த சிவபெருமானிடம் பாடம் கேட்டவர்கள் அவர்கள் அந்த நாலு பேர். அது நான் பெயரை வேண்டாம், சொல்ல புத்தகத்துல வரும். அதிலே ஒருவர் தான் ஒரு நாள் ஆகையா வழியாக போகிற பொழுது கீழே மெய்கண்ட தேவரை பார்த்து விட்டு இந்த குழந்தைக்கு இந்த ஞானம் தரக்கூடிய தகுதி இருக்கிறது என்று அவர் வந்து உபதேசம் பண்ணிவிட்டு போகிறார்.
நந்தி தேவர், சனத்குமாரர்,
சொல்லுங்க,
பரஞ்சோதி மாமுனிவர்.
பரஞ்சோதி மாமுனிவர் தான் இவருக்கு உபதேசிக்கிறார். அதுல என்ன ஆச்சரியம் என்றால் சிவபெருமானிடம் ஞானம் பற்றிய பாடம் கேட்க போனார்கள் இந்த நாடு பேர். சிவபெருமானிடம் அவர், அதனாலே சிவபெருமான் தான் முதல் குரு. அதனால் அவர் தென் திசையாக பார்த்து உட்கார்ந்து பாடம் சொன்னார். அதனாலே தான் அவருக்கு தட்சணாமூர்த்தி என்று பெயர். தட்சணம் என்றால் தட்சணம் என்றால் தென் திசை. தென் திசை நோக்கி உட்கார்ந்து பாடம் சொல்கிறார். உயர்ந்தவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சிவபெருமான் தென் திசையை உட்கார்ந்தார் என்றால் தென் திசை நோக்க ஞானம் பிறக்கும் என்பது போல ஏதோ நம் பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். தென் திசை பார்த்து சிவபெருமான் வந்து உட்கார்ந்தார். இந்த சீடர்கள் நால்வர் வந்து உட்கார்ந்தார்கள். நாலு பேரும் வந்து உட்கார்ந்த உடனே கிட்டத்தட்ட பல மணி நேரம் வகுப்பு நடந்திருக்கும். நான் விளையாட்டாக சொல்லுகிறேன், அங்க எங்கே காலம் நடந்திருக்கும். நான் நினைக்கிறேன் தேவர்கள் சூற இருந்து என்ன பாடம் படிக்க சிவபெருமானே பாடம் வந்து உட்கார்ந்திருக்கிறார், இவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்க கூடி இருப்பார்கள். இதெல்லாம் என் கற்பனை. பார்த்தால் சிவபெருமானும் பேசவில்லை, இவரும் பேசவர்களும் பேசவில்லை. சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார்கள். சிவபெருமான் ஒரு குறியீடு மட்டும் இப்படி காட்டினார், முத்திரை, அவ்வளவுதான். ரொம்ப நேரத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் மாணவர்களை பார்த்து விளங்குதா என்று கேட்டிருப்பார். அவர்கள் விளங்குது என்றார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். சுத்தி இருந்தவனுக்கும் ஒன்னும் விளங்க இல்லை. என்னடா இவர் பாடம் நடத்த இல்லை, கேள்வி கேட்க இல்லை, பதில் சொல்லி இல்லை என்று எல்லாரும் வியந்தாள். அது என்னென்றால் அனுபவமாக அறிவை தானம் பண்ணிவிட்டார். அறிவை வார்த்தைகளாக தானப்படுத்தத்தான் இந்த சத்த திட்டம் எல்லாம் தேவை. இப்ப நாம பண்ற வேலை அனுபவமாக பண்ணுகிற தகுதி இருந்து விட்டால் ஒரு ஆசிரியன் அனுபவத்தை அப்படியே கொடையாக கொடுத்து விட்டான். அனுபவத்தை கொடையாக கொடுத்து விட்டால் பேச்சுக்கு அங்கு இடமே இல்லை. இந்த தகுதி இல்லாதபடியால்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளுங்க. பேசுறது படிக்கிறது எல்லாம் வார்த்தை. அவர் அனுபவத்தையே கொடுக்கக்கூடியவர் அனுபவத்தையே கொடுத்தார். அனுபவத்தையே வாங்கக்கூடியவர்கள் அனுபவத்தையே வாங்கி கொண்டார். இந்த சின்மித்துறைக்கு இப்ப எல்லாம் பல பேர் சித்தாந்தம் படித்தவர்கள் பல விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. சின்மத்துறை என்ற என்ன என்று சொன்னால் சொல்வார்கள், இது மும்மலம், இந்த ஆன்மா இந்த நாலாவது விரல் இந்த மும்மலத்தோடு தான் சேர்ந்து நிற்கும். இந்த பக்கத்துல பெரிய விரல், இது தனியே சிவம். இந்த மலத்தோடு இருந்த ஆன்மா எப்போ சிவத்தை அடைகிறதோ அப்பொழுது இந்த மும்மலத்தை விட்டு பிரிந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா தெரியுதுங்களா? உங்களுடைய கை இந்த மும்மலத்தோடு தான் இது இருந்தது. சிவத்தை சேர்ந்தவனே இது தனியே வந்து விட்டது, மும்மலம் தனியே போய்விட்டது. இதுதான் சின்முத்திரைக்கு விளக்கம் என்பார்கள். ஆனால் நான் அது நல்ல விளக்கமாகத்தான் இருக்கிறது, நான் அதையும் ஒத்துக்கொள்றது இல்லை. இது நம்மளாலேயே செய்ய முடியுமா? சிவபெருமானத்துக்கு செய்வான். இப்ப நான் சொல்லிவிட்டேன் அல்லவா சின்முத்திரைக்கு விளக்கம். அப்ப சின்முத்திரை விளக்கு நானே சொல்ல முடியுமா? இருந்தா இதை சொல்றது சிவபெருமான். இது ஒரு குறியீடு. இந்த குறியீட்டுக்கூடாக அனுபவம் சிவபெருமானை தானம் செய்யப்பட்டது. அவ்வளவுதான் நம்மளே சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் இது நாம பிறகு விளக்கம் சொல்லிக் கொடுத்ததுல நம்ம புத்தி வேலை. இது பசுஞானம் பாசஞானம். இறைவன் கொடுத்த பதவி ஞானம் என்பது இந்த முத்திரையிலே அவர்களுக்கு எல்லாம் வழங்கிவிட்டது. அவர்களிலே ஒருவர் இந்த பூமி ஆகாயம் வழியாக பூமியிலே போகும்போது மெய்கண்டரை கண்டார். மெய்கண்டரை கண்டு இந்த பிள்ளைக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட வேண்டிய தகுதி இருக்கிறது என்று தெரிவித்து அவருக்கு போற வழியிலே உபதேசம் பண்ணிட்டு போகிறார். அவருக்கு குரு அவர்தான். நந்திதேவர் சிவபெருமானோடையே இருக்கிறவர். நந்திதேவருக்கு தான் முதல் உபதேசம் நிகழ்ந்ததாக சொல்வார். அவர் தான் எப்பவும் பாருங்க, நல்ல ஆட்களோடு இருந்தால் பக்கத்துல இருக்கிறதாலே பல அறிவு வந்தது. நந்திதேவருக்கு அந்த அறிவு. இதுல ஒன்று, நந்தி என்றால் நான் யார் என்று முன்பு சொல்லியிருக்கேன், அறம். அறம் தான் நந்தி. இப்போ என்ன ஆயிட்டு என்று கேட்டால், அறம் தான் இந்த ஞானத்தை முதல் உள்வாங்குகிறது. பிறகு அது ஒவ்வொருவருக்கு உபதேசித்து 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 பிறகு மெய்கண்ட தேவர் வரையும் வந்துவிட்டது. மெய்கண்ட தேவருக்கு இந்த ஞானம் வருகிற பொழுது வயதும் மூன்று. நம்ம சைவத்திலே இது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, சமயாச்சாரியாரிலையும் பெரியவராகிய ஞான சம்பந்தர் அறிவு பெறுகிற பொழுது வயசும் மூன்று. சந்தானாச்சாரியர்லையும் மெய்கண்ட தேவருக்கு இந்த ஞானம் பெறுகிற பொழுது வயது மூன்று. ஆகவே இந்த வயது முதலியவை எல்லாம் உடம்புக்கானவையே தவிர அறிவுக்கானவோ ஆன்மாவுக்கானவையோ அல்ல. தகுதி உள்ள ஆன்மாவை கண்டவுடனே சொல்லுகிறார், அவரை குருவாக பெற்றவன் தான் இந்த மனவாசகர். இப்பொழுது நாங்கள் மனவாசகங்கள் தேவரை குருவாக பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நான் ஒரு விளையாட்டு போல சொன்னாலும், ஒரு நூலைய படிக்கிற பொழுது அப்படி நினைச்சுதான் படிக்க வேண்டும். மனவாசகம் கடந்த தேவரை மனதிலே நினைச்சு தியானம் பண்ணி எனக்கு இந்த நூலினுடைய அறிவு வர வேணும் என்று பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணுகிற பொழுது நாம் மறைமுகமாக மெய்கண்டருடைய ஞானத்தை பெறும். அப்பொழுது மறைமுகமாக மேலே இருந்து வந்த சந்தானாச்சாரியுடைய அருளை பெறுவோம். அதனூடாக சிவபெருமானுடைய அருளை பெறும். இதுதான் இந்த கல்வி கற்கிற முரடி. அதை சொல்றதுக்காக நீங்கள் தொடரும்.
போத ஆனந்த பொருளாம் மெய். இறைவனது உண்மை இயல்பை போதம் ஆனந்தம் மெய் என்ற மூன்று சொற்களால் குறிப்பிட்டார் ஆசிரியர். இவற்றுள் மெய் என்பது நிலைத்து நிற்பது, அதாவது என்றும் மாறுதல் இன்றி ஒரு தன்மைத்தாய் நிலைத்து நிற்பது. இது வடமொழியில்
சொல்லுங்க
சத்து எனப்படும். நிலைத்து நிற்பது சத்து ஆதலின் நிலையில்லாதது அசத்து எனப்படும்.
உங்களுக்கு நாங்க திருக்குறளையே படிச்சிருக்கிறோம். வடமொழியிலே ஒரு சொல்லுக்கு முன்னாலே ஆ என்று எடுத்து வந்தால் அதற்கு மூன்று பொருள் வரும். ஒன்று இன்மை, அடுத்தது அண்மை, அடுத்தது மறுதலை. இங்கே மறுதலை பொருள் எடுக்கிறோம். ஆ சத்து என்றால் உள்பொருள், அசத்து என்றால் இன்பொருள்.
சத்து என்பது தமிழில் மெய் எனப்படுதலின் அசத்து என்பது பொய் என்று சொல்லப்படும்.
இவர் எங்க கொண்டு வர்றாருன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? போதானந்த பொருளாம் மெய்காட்டம் என்றதுல இந்த மெய் வருகிறதே, இந்த மெய் என்பது சத்தை குறிக்கிற வார்த்தை என்பதை சொல்ல வருகிறார்.
மாற்றம் அல்லது ஒரு நிலையில் நிலையில் நில்லாத தன்மை என்பது பிறப்பொருளால் வருவது, பிறப்பொருளின் வசப்படுவதால் வருவது. காட்டாக ஆன்மா,
காட்டாக என்றால் இவர் இவருடைய ஒரு வழக்கம் துறை ஆசிரியர் எடுத்து காட்டாக என்பதை சுருக்குகிறார். ப்ரோ என்கிறீர்களே அது போல.
ஆன்மா பிற பொருளாகிய உடம்பின் வசப்படுவதால் அது பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பசித்தும் நோயுற்றும் மெலிந்தும் மூத்தும் இவ்வாறு பலவிதமான மாற்றங்களை அடைவதற்கு காரணம் அஃது உடம்பின் வசப்பட்டிருப்பதுதான். ஆன்மா மாறி மாறி பிறந்தும் இறந்தும் இன்ப துன்பங்களை மீள மீள அடைந்தும் பல மாற்றங்களை எய்துவதற்கு காரணம் பிற பொருள்களாகிய மும்மலங்களோடு கூடி அவற்றின் வசப்பட்டிருப்பதே ஆகும். இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவனே ஆயினும் அவன் அவற்றில் சிறிதும் தோயாது, அவற்றின் வசப்படாது, தனித்தே நிற்பான்.
இதுதான் அவனுடைய சிறப்பு. அதனாலேதான் சொன்னார்கள், ஒன்றாயும் வேறாயும் நிற்பான். எங்களுக்கு ஒன்றான பொருளே வேறாக தெரியாது, வேறான பொருளே ஒன்றாக தெரியாது. அது எப்படி அவன் இருக்கிறான் என்றால் அது உனக்கு புரியாது, அது அவனுடைய இயற்கை. இதுதான் பதில். ஓ, நீங்கள் நினைப்பீர்கள் கேள்விகளுக்கு தப்புறதற்காக இப்படி பதில் சொல்லிவிட்டு போகிறார் இயற்கை என்றால், அப்படி இல்லை. ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்று ஏன் முடிவெடுத்தீர்கள்? எப்படி முடிவெடுத்தீர்கள்? ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்று ஒரு கணக்கு படிக்கிறோம், அதே நாம விளக்கங்கள் விண்ணுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஒரு கல்லை எடுத்துக்காட்டி இன்னொரு கல்லை எடுத்துக்காட்டி ரெண்டு என்று சொல்லுவதெல்லாம் வேறே. ஒன்று ஒன்றும் ரெண்டு என்றால் அதை ஒத்துக்கொண்டுதான் மேலே படிக்கிறவன், கணிதம் படிக்கிறவன் அதை ஒத்துக்கொண்டுதான் மேலே படிக்கிறவன். எப்பொழுதும் எந்த கல்வியிலையும் குறிப்பிட்ட சில எல்லைகளிலே சில ஒத்துக்கொள்ளுதல்களுக்கு மேலேதான் கல்வி வளரும். அந்த ஒத்துக்கொள்ளுதல் என்று வருகிற இடங்களிலே கேள்வி கேட்க போனால் பதில் சொல்ல முடியாது. இதை இப்படித்தான் என்று நீங்கள் முதலிலே முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். முடிவு பண்ணி கொண்டுதான் சில இதை அதற்கு ஆய்விலே நம்முடைய இன்றைய ஆய்விலே எடுகோள் என்று சொல்லுகிறார். அது முதல் எடுக்கப்படுகிற பொழுது நீ ஆராய்ச்சி பண்ணாதே, அது விளங்கிய பிறகு ஆராய்ச்சி பண்ணினால் அது விளங்கும். ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் சேர்ந்து 180 பாகை, இது ஆரம்பத்திலே எடுகோள். இது உனக்கு எப்படி தெரிந்தது என்றால் தெரியாது, நான் ஒத்துக்கொண்டுட்டேன். பிறகு அதை பயிற்சி பண்ணி கொண்டு போகிற பொழுது அது சரிதான் என்று தெரியவர். ஆகவே எந்த கல்வியிலும் முதல் நிலையிலே எடுகோள் என்று சொல்கிறோமே அது இயற்கையை விளங்கிக் கொள்கிற தன்மை. சித்தாந்தம் போன்ற தத்துவங்களிலேயும் சில விஷயங்களே முதலிலே ஒத்துக்கொள்ளும், ஒத்துக்கொண்டுதான் படிக்க வேண்டும். படிக்க 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 அந்த ஒத்துக்கொண்டது சரி என்றது தெரியவர்.
இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவனே ஆயினும் அவன் அவற்றில் சிறிதும் தோயாது, அவற்றின் வசப்படாது, தனித்தே நிற்பான். அவன் தன் பயமின்றி பிற பொருளின் வயப்பட்டு அதற்கேற்ப நடக்க வேண்டியவனாய் இருப்பின் அவன் அனைத்துலகங்களையும் அனைத்து உயிர்களையும் எங்கனம் ஆளுதல் கூடும்? எனவே அவன் குறைவற்ற தன் பயம் உடையவன் என்பது தெளிவு.
எல்லாம் அவன் பயப்படுமே தவிர அவன் எல்லாவற்றிலும் பயப்பட்டது போல இருந்தாலும் பயப்படாமல் இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் ஆட்சி செய்ய முடியும். இது நிர்வாகத்துக்கும் பொருந்தும். ஒரு நிர்வாக உலகியலாகவும் இதெல்லாம் எல்லா நிர்வாகத்துக்கும் முதல் நிர்வாகம் இறைவனுடைய நிர்வாகத்தை வைத்துதான் நாங்கள் நிர்வாக கல்வி எல்லாம் பின்னாலே கொண்டு வருகிறோம். அந்த நிர்வாகத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும், நிர்வாகத்தினுடைய தலையிலே இருக்கிறவன் எல்லா பகுதியிலும் தோயவும் வேணும், அதிலிருந்து விடுபட்டு நிற்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அவன் தான் நிர்வாகி. சில பேர் ஆபீஸிலே போய் நான் இல்லாவிட்டால் ஆபீஸ் நடக்காது என்றார். அவர் ஒரு தோல்வியான நிர்வாகி. அவர் எல்லா விஷயமும் அவராலே செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆனால் அவர் ஒன்றும் செய்யாமலே எல்லாம் நடக்க வேண்டும். இதுதான் இறைவன் பண்ணுகிறான். எல்லாவற்றிலையும் அவன் எல்லாம் அவனோடு தோய்கிறது, ஆனால் அந்த தோய்தலிலிருந்து விடுபட்டு நிற்கக்கூடியவன்றபடியால் தான் இந்த பிரபஞ்சத்தை அவன் ஆட்கொள்ளுகிறான்.
எனவே அவன் குறைவற்ற தன்பயம் உடையவன் என்பது தெளிவு. அவன் தன்பயம் உடையவன் என்பது பெறப்படவே பிற பொருளால் வரும் மாற்றம் இல்லாதவன் என்பதும் தானே விளங்கும். இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள்
என்று தெரியும். ஒரு பெற்றியன் ஒரு தன்மையன், அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெற்றியனாய் என்றால் என்னென்று குழம்ப கூடாது, ஒரு தன்மையனாய் இருப்பவனா.
இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இனி இறைவனுக்குரிய மற்றொரு இயல்பாக மனவாசகம் கடந்தார் குறிப்பிடுவது போதம் என்பது. போதம் என்பது அறிவு. இறைவனது அறிவு சித்தறிவு ஆகாது, பேரறிவாய் நிற்பது. சித்தறிவு என்பது குறைபாடுடைய அறிவு. ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல், அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல், அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல், ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு விட்டு அறிதல், அறிந்ததனை மறத்தல், தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடு ஒன்றும் இல்லாத அறிவு இறைவன் ஒருவனுக்கே உரியது.
நீங்கள் வாசித்த ஒவ்வொரு வரியும் நாங்கள் விளங்க வேண்டும். இப்போ நீங்கள் கடைசியாக சொல்லுகிறீர்களே, இந்த போத அறிவுக்கு சொன்ன விளக்கங்கள் எல்லாம் ஒன்றாக விளங்க வேணும். இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.